திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த பூஜைக்கு போறோம். அப்போ இந்த பூஜையை செய்யும் பொழுது முதல்ல மேல துவார பூஜை, மேல துவார பூஜை. இந்த துவார துவாரம்னா என்னது? வாசல் இல்லையா? அப்போது மேலை துவாரம் அப்படின்னா மேற்கு வாசல். அப்போது வேறு வாசல்களும் இருக்குது, வேறு வாசல்களும் இருக்குது. வேறு எந்த வாசல்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த கிழக்கு வாசல், கிழக்கு வாசலில் செய்யலாம். அப்புறம் தெற்கு வாசலில் செய்யலாம், வடக்கு வாசலில் செய்யக்கூடாது. இப்போது இந்த பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையை செய்யக்கூடிய சாதகன், பூஜை செய்கிற சாதகன், அவன் தன்னை அஸ்திரங்களால் செய்யப்பட்ட அஸ்திர மந்திரம் அதெல்லாம் முதல்ல புரோசிச்சுக்க, அதனால் அந்த கூட்டு மத்தியில் இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த கவசத்துக்குள்ளே இருக்கிறவனாக பாவித்து கொண்டு, அந்த அவன் தன்னுடைய சரீரத்தில் இந்த 31 தத்துவங்களும், சரீரமெல்லாம் எத்தனை நாளானது? 31 தத்துவம் தானே. அது நீங்க பெற்று அந்த பூசாத்தானம் சிவந்த சுத்த வித்யா ரூபமாக பாவித்து கொள்ளணும். சுத்த வித்யா ரூபம் அப்படின்னா என்ன? சிவஞான ரூபமாக பாவிக்க, அந்த போக மோட்சகாமினி, போகத்திலையும் ஆசை இருக்கு, அவனுக்கு எதிரே ஆசை இருக்கு, மோட்சத்திலையும் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கிழக்கு வாசல். சிவயனமம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதான் நாங்கள் சொல்றோம், சிவயனமம்னு சொன்னாலே பெருமானிடத்தில் பட்டிருப்பது போல உலகப்பட்டு முற்றிலும் நீங்களே, அது லிஸ்ட் பிரியாயிட்டில் இருக்கு, அப்படிதான் அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கிழக்கு வாசல். அது செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், குறைஞ்சாச்சின்னா அப்படியே மாத்துறது தான். அதனால் கிழக்கு வாசலில் துவாரபாலகரை அர்ச்சிக்கணும். கீர்த்தி விஜயம் சௌபாக்கியம் இல்லை, அதுபோல காம, அதாவது உலக அனுபவத்தில் இச்சை காமி, அவனுக்கு என்ன பேர்? காமி. இவர்கள் தெற்கு வாசலில் பூஜிக்கலாம். மோட்சகாமி, மற்றதெல்லாம் விருப்பமில்லை சாமி, எனக்கு பெருமானுடைய திருவடி மட்டும்தான் விருப்பம் அப்படின்னு இருக்கிறவங்க மேற்கு வாசலில் அர்ச்சிக்கணும். புரியுதாமா? அதனால் வடக்க கூடாது. ஏன்? அது வடக்கிறது, அது தெற்கு முகமாக இருக்கிறது. தெற்கு முகமாக இருக்கிறதுலாம் மரண யாத்திரை. நாம் பெருமானுடைய சரணத்தை அடைவதற்கு தானே செய்கிறோம் இல்லையா? இந்த பிரிவு நீங்கிறதுக்காக செய்கிறோம். அதனால் அது என்ன செய்யக்கூடாது? வடக்கு வாசலில் பூசிக்க கூடாது. அதனால் இந்த துவாரபாலகர், துவாரபாலகர்ங்கிற இந்த வாயில் காக்கிறவங்க, இந்த வாயிலை காக்கிறவங்க, இந்த வாயிலை காக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த துவாரபாலகர் அந்த நமக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை போட்டிருக்கோம், கங்கை கிழ போட்டிருக்கோம், மேலே யமுனை. அந்த கங்கை யமுனை தவிர மற்ற எல்லாத்துக்கும், துவார பாலகர்ல மற்ற எல்லாத்துக்கும் மூன்று கண்கள், மூன்று கண்கள். அவர்கள் அஸ்திர மந்திரத்தினால கண் திறந்து ஓம் காம் சிவாய நம என நேத்திரத்தினால் நியாசம் செய்து அந்த திவ்ய சிருஷ்டி நமக்கு உண்டாக்கி கொண்டு, அப்புறம் தேவலோக மேலே தேவலோகம், அது கட்டை விரல் சுட்டு விரலால் தெரித்து புஷ்பத்தால் ஆகாயத்தில் இருக்கும் இடையூறு நீக்கிறது. தேவலோக விக்கணும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பூசை பிதாசு இதெல்லாம் அந்த உடைய விற்கணும். அப்புறம் கீழ்பட்ட பூமி இல்லையா, பாதாள லோகம் மற்ற இடத்துல இருக்கிறவங்க அந்த அது வலது கால் புற அடி, அது மூன்றினாலும் அந்த விக்கணங்கள் நீங்குவதாக நாம் அந்த பாசுபஸ்தர அஸ்திராய கும்பட் என்ற மந்திரத்தினால அவங்களையெல்லாம் அந்த இடையூறுகளை நாம் நீக்கிறோம். அதனால் இந்த மேலத்துவாரம் என்பது யார் செய்யக்கூடியது? மோட்ச காமினி, அந்த மேச அந்த காமினி அந்த மேலைத்துவாரத்தில் நாம் அந்த படத்தில் போட்டிருக்கிறது போல கணபதி, சரஸ்வதி, லட்சுமி, நந்தி, கங்கை, யமுனை, மகாகாலர், அப்புறம் இந்த மகாகாலரோடு வேறு யார் இருக்கா, அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த வாஸ்துபதி பிரம்மா அவர் அந்த பக்கம் வைக்கிறோம். இது இவங்களையும் சேர்த்து நாம் பூசிக்கிறோம். இதில் இவங்களை ஒவ்வொருத்தரையும் நாம் இப்போ கணபதி அப்படின்னா அவருக்கு நாம் முதல்ல செஞ்ச மாதிரியே அந்த அறிக்கையத்தை கொடுத்து முதல்ல ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் ஏன்னா அப்படி அர்ச்சித்து முதல்ல அர்ச்சிக்கணும், அப்புறம் அறிக்கையும் கொடுக்கணும் இல்லையா. அது முதல்ல கணபதி ஆவாகனம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி, அதுக்கப்புறம் அங்கே லட்சுமி இல்லையா. அப்படி நாம் இந்த அதில் ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த முறையில் என்ன செய்யணும், அந்த ஆவாகனத்தை பண்ணணும். அது ஆமாம், எப்படி இவங்க இவங்க எல்லாரும் சுவாமியை நோக்கி, இதுக்கப்புறம் சுவாமி இருக்கார் இல்லையா, கிழக்க இருந்தாருன்னா அவங்க எங்கே பார்க்க இருப்பாங்க, மேக்க பார்க்க இருப்பாங்க, இவங்க மேக்க வச்சிட்டோம்னா அவங்க எங்கே இருப்பாங்க, மற்றெல்லாம் இங்கே இருப்பாங்க. அந்த வண்டு வாய் அந்த வாஸ்துபதி பிரம்மா அஸ்திர துவார பாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் எங்கே பார்க்க இருப்பாங்க, மேக்க பார்க்க ரெண்டு பேர் இருப்பாங்க, மற்றவங்களெல்லாம் சுவாமியை நோக்கி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாயில் நிப்பாட்டுறாங்களா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் எங்கே பார்க்க இருப்பாங்க இருப்பாங்கன்னா அந்த வாசலை நோக்கி இருப்பாங்க. இவங்களை நாம் முதல்ல ஆவாகனம் செய்து கொண்டு ஒவ்வொன்றா சொல்லி அவங்கள ஆவாகனம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும். அவங்களுக்கு அறிக்கையும் கொடுக்கணும். அறிக்கையும் கொடுக்கும்போது சாமானிய மகாகாலைய நமக, கணபதியை நமக, லட்சுமியை நமக, சரஸ்வதியை நமக அப்படின்னு சொல்லி அதை அர்ச்சனை பண்ணுறது. அறிக்கையும் கொடுத்தா சுவாகான்னு கொடுக்கணும் இல்லையா, சுவாகா சுவாகான்னு கொடுக்கணும். அப்புறம் முதல்ல ஆவாகனம், அப்புறம் அர்க்கியம் அர்ச்சனை, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை முடித்ததுக்கப்புறம் இந்த அந்த கணபதிய சுவாகா முதல் மகாகாலய சுவாகா வரைக்கும் பழையபடி ஒரு தடவை அர்க்கியம் கொடுக்கணும். அர்ச்சனைக்கு அப்புறம் ஒரு அர்க்கியம் கொடுத்து பின் ஓம் கணபதிய நமக அப்படியிலிருந்து அதை மகாகாலய நம வரைக்கும் சொல்லி கந்த புஷ்பம் அருகு அர்ச்சனை இதையெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்து அப்புறம் இந்த பூஜையை நாம் நிறைவு செஞ்சுக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் செய்கிறோம், முதல்ல ஆவாகனம், ஆவாகனம் அதுக்கப்புறம் சுவாகான்னு சுவாகாந்தமாக அறிக்கையும் கொடுக்குறோம். அறிக்கை முடிஞ்சோம் நமக நமகன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி ஒரு தடவை அறிக்கையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கந்த புஷ்பம் அருகாட்சியதெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்கிறோம். ஆக இதுதான் நம்ம அந்த மேலே துவார பூஜையில் செய்கிறது. அதனால் அப்புறம் ஓம் சர்வப்பியோ தோரபாலப்பியோ நமகன்னு அர்ச்சித்து சிவபூஜைக்கு இடையூறு வராமல் காக்க வேண்டும் அப்படின்னு அவற்றை வேண்டிக்கிட்டது. அது அப்படி வேண்டிக் கொண்டு அந்த இடையூறு தீர்த்ததுக்காக என்ன செய்யணும், ஓம் சிவாய நமகன்னு நாராச முத்திரையில் அந்த புஷ்பத்தை மேலே பார்க்க தெரிக்கிறது. தெரித்து மேலேருந்து வர்றது, கீழேருந்து வர்றதுக்கு நாம் அந்த வலதுகால் ஒரு அடியால் அந்த பூமியை தட்டி கொண்டு கீழேருந்து வரக்கூடிய அந்த இடையூறு தீர்ந்ததுக்காக அதை சொல்லுகிறோம். பாசுபதாய ஓம் ஹாம் சிலீம் பம்சும் பாசுபஸ்ராய கும்பட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், இந்த காலை லேசை தூக்கி தட்டணும். தட்டால் கீழேருந்து வரக்கூடிய இடையூறுகள் நீங்கியதாக கருதி கொண்டு அப்புறம் ஓம் சர்வப்பியோ துவாரபாலியோப்பியோ நமகேன்னு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு அந்த பூஜையை முடிக்கிறோம். அப்புறம் வாஸ்துபதி பூஜை, அந்த வாசுபதி ஆசராய நமக, ஓ வாசுபதி மூத்திரையே நமக, ஓ வாசுபதியே நமகன்னு சொல்லி முதல்ல ஆவாகனம், அந்த மூணு செய்கிறதுக்கு பேர் என்னது? ஆவாகனம். அப்புறம் வாசுபதியே சுவாகா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அர்க்கியம். அதுக்கப்புறம் வாசுபதியே நமகன்னா அபிஷேகம், அதை செய்து கொண்டு வாசுபதியே சுவாகான்னு பழையபடி ஒரு அர்க்கியம் கொடுத்து வாசுபதியே நமகன்னு சொல்லி கந்த புஷ்ப அருகு அட்சதை சாத்தி நாம் இந்த மேலத்துவார பூஜையை முடித்து கொள்கிறோம். முதல்ல ஆவாகனம், அர்க்கியம், அபிஷேகம், பாவன அபிஷேகம், அப்புறம் ஒரு அர்க்கியம், கடைசியில் ஒரு அர்ச்சனை. இதுதான் நாம் அங்கே செய்யக்கூடிய இது. அது அப்புறம் இப்போ பஞ்சசுத்தி பூஜைக்கு போகிறோம். அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? பஞ்ச சுத்திகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சசுத்தி என்பது முதல்ல பூத சுத்தி, அப்புறம் தான சுத்தி, திரவிய சுத்தி, அப்புறம் மந்திர சுத்தி, லிங்க சுத்தி அப்படின்னு நாம் அஞ்சு சுத்தியை செய்கிறோம். இதில் ஆமாம் எது அந்த வாசுபதி பிரம்மாவும் அவர் ரெண்டு பேரும் தான், அவங்க தான் அந்த துவாரபாலர், ரெண்டு பேருக்கும் அந்த இது ரெண்டு பேருக்கும். ஆமாம் ரெண்டு சைடு இருக்கு உங்களுக்கும். இந்த மற்ற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோமா இல்லையா, அந்த ரெண்டு பேருக்கும் கடைசியில் செய்ய, அவங்க ரெண்டு பேரும் துவாரபாலகர். அப்புறம் அந்த பூத சுத்தி, பஞ்சசுத்தியில் பூத சுத்தி, இது இங்கே அதாவது ஆத்மசுத்தி அல்லது சீவசுத்தி, பிறகு தேகசுத்தி அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கு. பூதம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும்? பூதங்கிறது பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்தை ரெண்டும் இதில் அடங்கிறது. ஜீவசுத்திங்கிறது உயிர்களுக்கு சுத்தம் பண்ணுறது, தேகசுத்திங்கிறது நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறது. இதில் இந்த உடம்பை தலைகீழ் ஆலமரமாக பாவனை செய்து கொள்கிறோம். ஆலமரம் எப்படி இருக்கும்? கீழே வேர் விட்டு மேலே இலை தலைகள்லாம் இருக்கு. இதை ஏன் தலைகீழை வச்சுக்கிறோம்? ஏன் தலைகீழை வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆமாம் மேலேருந்து, மேலே மாயையிலிருந்து ஒவ்வொரு தத்துவங்களாக வந்து தான் நமக்கு இந்த சரீரம் வர்றதுனால நாம் அதை தலைகீழாக வச்சுருக்கிறோம். இதில் இருதயம், கண்டம், தாளு மூலம், நாக்கினுடைய அடி, புருவ மத்தி, உச்சி, இந்த அஞ்சு இடங்களில் அஸ்திராய கும்பட் அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை தெரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அஞ்சு இடங்கள்லாம் என்னது? இருதயம், கண்டம், தாளு மூலம், புருவ மத்தி, உச்சிங்கிறதுலாம் என்னது? இந்த அஞ்சு தானம், அஞ்சு தானம் என்ன தானமா? அவத்தை ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குல்லாம். இது என்னத்த? இது என்ன அவத்த? அவத்தை எத்தனை விபத்தை இருக்கு? அது அடிச்சாரு அடி. காரணம், காரியம் இல்லையா? காரணவத்தைகள் மூணுங்கிறோம். காரணவத்தை என்னென்ன? காரணவத்தை கேவலம் சகலம் சுத்தம் இருக்கலாமா? காரணவத்தைனா என்ன? காரணவத்தையாவது கேவலவத்தை அப்படின்னா, கேவலத்துக்கு காரணமான அவத்தைன்னு சொல்லிடக்கூடாது, கேவலத்தின் காரணமாக ஏற்படுகிற அவத்தை அப்படி சொல்லணும். விளங்குதாமா? சகல என்னது? சகலத்தின் காரணமாக ஏற்படுகிறவர், சுத்தத்தின் காரணமாக ஏற்படு, அதுதான் காரணவத்தைகள். புரியுதா? அப்புறம் காரியவத்தை என்பது அது பதினஞ்சு சகலத்தில் ஏற்படக்கூடிய அவத்தைகள். மூணு எதில் உள்ளது? சகலத்தில் ஏற்படக்கூடிய சகல கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் இல்லையா? அப்போ சகலம்னா என்னது? கருவிகளோடு கூடிய நிலை இல்லையா? சகலம் உடம்போடு கூடியிருக்கும் போது இல்லையா? அப்போ ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களோடு கூடியிருக்கிறது தான் என்னது? சகலம் இல்லையா? அதுல கேவலம்னா என்ன? சகலம் கருவியோடு, அதுல கேவலம்னா இது சகலத்தில் கேவலம்ங்கிறது, நமக்கு சகலத்தில் கேவலம்னா அது இருட்டில் விளக்கு நிலை. என்ன நிலை? இருட்டில் விளக்கு, இருட்டில் விளக்கு. அப்போ இருட்டில் விளக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இருள் தான் அங்கே தாரகமாக இருக்கு, இருள் தான் தாரகம். அந்த இருட்டில் நாம் விளக்க வச்சு என்ன செய்கிறோம்? இருளினுடைய ஆற்றலை குறைச்சிருக்கோம். அப்போ அப்படி இருந்தா விளக்குகள் நீங்கினா என்ன ஆகும்? இருள் தான் கூடும், இருள் தான் கூடும். இப்ப நாம இருக்கிறதுலாம் அதுதான், நாம இருக்கிறதுலாம் அந்த நிலைதான். புரியுதாமா? அப்போ நமக்கு கருவிகள் வேலை செய்யலன்னா என்ன வருது? அறியாமை. கருவிகள் வேலை செய்யலன்னா வருது அறியாமை, இல்லையா? அதான் சகல கேவலம். அப்போ கருவிகள் படிப்படியாக நனவு நிலையிலிருந்து வினைக்கேடாக குறைந்து கொண்டே வரும் பொழுது நமக்கு என்ன வருது? அறியாமை கூடிக்கொண்டே வருகிறது. இது பிரவிருத்தி மார்க்கம். இது என்ன மார்க்கம்? பிரவிருத்தி மார்க்கம். பிறவிதான் மேல மேல வரும். அதனால இது கருவிகள் எப்படி நீங்குது? நாம நீக்குவதில்லை, தானே நீங்கும். எப்படி நீங்கும்? பெருமான் நீக்குதாரு. யார் நீக்குதா? பெருமான் நீக்குதாரு. ஏன் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு அணைக்கிறாரு? பெருமான் தான் கருவிகளை கொடுக்கிறாரு, பிறகு ஏன் கருவியா அணைக்கிறாரு? ஆமா, அது நாம் இழைப்பாறுதல் பொருட்டு, இல்லையா? பெருகிய மலர்த்தால் பேணிபர், பெருகிய மலத்தால் பேணி. எனவே பெருமான் நம்மை வளர்ப்பதற்காக அப்படி செய்கிறார். புரியுதாமா? எனவே இது ஒரு அவத்தை. அப்புறம் இது சகலத்தில் கேவலம், கீழால் அவத்தை. இதுக்கு பேர் என்ன பேர்? கீழால் அவத்தை. அப்புறம் புருவ நடுவிலேயே ஐந்து அவத்தைகள் நடக்கும் நனவு நிலையில். அது மத்தியால் அவத்தை, அது மத்தியால் அவத்தை. அது பெருமான் அங்கே என்ன சொல்லி செய்கிறார்? அதிசூக்கும் ஐந்தொழில் செய்வார். அங்கே என்ன செய்வார்? அதிசூக்கும ஐந்தொழில் செய்வார். அப்போ அது நாம் முடிப்பு நிலையிலேயே நம்ம அறிவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அது ரொம்ப வேகமாக நிகழும். எப்படி நிகழும்? வேகமாக நிகழும். அப்போ இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய பிரேரக தத்துவங்கள் 5, 4, 3, 2, 1 அப்படி வந்து பழையபடி 2, 3 அப்படி கூட்டிட்டு போகும். அப்படி வேகமாக மாறிக்கொண்டிருப்பதனால நம்முடைய அறிவில் அறிகிற தன்மை குறைவதும் கூடுவதுமாக இருக்கும். புரியுதாமா? இது மத்தியாலபத்தை. அப்புறம் இதுதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இதுதான் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மத்தியாலபத்தையில் நனவில் நனவு என்பதுக்கு என்ன பேரு? மாசகலம். நனவில் நனவுக்கு என்ன பேரு? மாசகலம். அதுதான் நமக்கு 96 கருவிகளும் பூரணமாக வேலை செய்கிற நிலை. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பழையபடி அங்கிருந்து துரியாதீதத்துக்கு போய் அங்கிருந்து எங்கே ஆயிரும்? மாசகலத்தில் துரியாதீதம் போச்சுன்னா அதிலிருந்து சகல கேவலத்துக்கு போயிரும். அங்கிருந்து எங்கே போயிரும்? சகல கேவலத்துக்கு போய் அங்கிருந்து அந்த நனவு கனவுன்னு அப்படியே கீழே இறங்கி அப்புறம் மேலே வந்து நனவுக்கு வந்து அதிலிருந்து இந்த நனவுக்கு மாசகலத்துக்கு வந்து இப்படி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 4 தானே கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நமக்கு பொதுவாக ஆன்மாவினுடைய இலக்கணம். அறிவிலை பெருக்கம் சுருக்கம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நாம ஆன்ம ரூபமெல்லாம் தெரிஞ்சு, இல்லையா? அப்போ நாம தீட்சையெல்லாம் பெற்று சிவநாட்டம் வந்து சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்கமா இல்லையா? சிவ பூசனை செய்யறமா இல்லையா? இந்த மாதிரி சிவபுண்ணியங்களை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மகிட்ட நிகழ்வது எது? அதுதான் சகலத்துல சுத்தம். அது யோகாவத்தை, அதுக்கு என்ன பேரு? யோகாவத்தை. அது அதுக்கு தானந்தான் இருதயம், கண்டம், தாளுமூலம் இதெல்லாம். இதுல நாம பூசையில பெருமானோடு ஒன்ற ஒன்ற கருவிகள்ல இருந்து நீங்குறோம். எப்படி நீங்குறோம் அப்படின்னா, அருள் தாரகமாக நீங்குவது. எப்படி நீங்குறோம்? அருள் தாரகமாக நீங்குவது. அப்போ கருவிகள் விட விட நமக்கு என்ன வருது? அறிவுல தெளிவு. இது அறிவுல தெளிவு. அது பூசையை முடிச்சா பழையபடி எங்க வந்துடுறோம்? நகாரத்துக்கு வந்துடுறோம். வகாரத்தில் இருந்தவன் நகாரத்துக்கு, வகாரத்தோடு கூடியிருக்கிறது தான் என்னது? சமாதி. அதுக்கு பேர் தான் என்னது? சமாதி. துரியாதீதம், சுத்த துரியாதீதம். அதிலிருந்து நாம பழையபடி எங்க வந்துடுறோம்? இந்த நகாரத்தோடு கூடியத்தின்னா சகல கேவலம் அப்படி வந்திருக்க, அந்த ரெண்டு அபத்தம் இருக்காது, அதுக்கு வந்துடுறோம். அதான் அங்குமிங்குமாகி அலமருவோர். இவனுக்கு தான் என்ன பேரு? அங்குமிங்குமாகி அலமருவோர். இல்லையா, நகாரத்தில் இருப்பான், வகாரத்தில். பூசையில் மட்டும் நமக்கு என்ன செய்யறோம்? கொஞ்சம் கொஞ்சம் அருளோடு கூடுகிறோம், மற்றபடி இங்க வந்துடுறோம். அதான் இதிலிருந்து நீங்கி ஒரே அடியாக அருளோடு கூடுவது தான் என்ன பேரு? அதான் நிசமான சுத்தம். அதுதான் சுத்தாவத்தை. இதுக்கு பேரு யோகாவத்தை, அது பேரு சுத்தாவத்தை, நிர்மலாவத்தை. அப்போ இங்க நமக்கு இந்த பூசணியில செய்யற போது என்ன சொல்லியிருக்கு? யோகாவத்தை சொல்லியிருக்கு. அப்போ இவன் யாரு? சாதகன் பாசத்திலிருந்து நீங்கி அருளோடு கூடுவதற்கான பயிற்சி. இது என்னது? சாதகன் என்ன செய்யறான்? உலகிலிருந்து நீங்கி, உலக உடம்பு உணர்விலிருந்து நீங்கி அருளோடு கூறுவதற்கான பயிற்சி தான். புரியுதாமா? அதனாலதான் நமக்கு இந்த விஷேட தீட்சையில கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அதனால இந்த பூத சுத்தி நாம் எதுக்கு செய்யறோம்? பூதசுத்தி எதுக்கு செய்யறோம் சொல்லுங்கம்மா? ஆமா, கருவிகள்ல இருந்து நீங்குவதற்கான பயிற்சி. நீங்க அந்த உண்மை விளக்கத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல அந்த அஞ்சாவது பாட்டு என்ன பாட்டு? உண்மை விளக்கம். பொன்பார் புனல் வெம்மை பொங்கு மணல் சிவப்பு வண்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து லாவாரக அப்பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. படிச்ச மாதிரியா? அந்த லாவாரகங்கிறதுலாம் இப்போ பூத சுத்தியில் அதெல்லாம் சொல்றோம். இது என்ன செய்யும்? இது சொன்னா அது என்ன செய்யும்? இப்போ அஞ்சு விரல் இருக்கு, இந்த அஞ்சு விரலும் அஞ்சு பூதம். எது எது எந்த பூதம்? ஒவ்வொரு பூதத்தை நீக்கிறதுக்கு எந்தெந்த விரலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த பூதத்துக்குள்ள மந்திரத்தை சொல்லி நாம் அந்த புஷ்பத்தை தெரித்து அந்த இதை என்ன செய்கிறோம்? முதல்ல இப்போ அந்த மண்ங்கிற பூதம், அதை அதுக்குள்ள இது என்னது? லம்ங்கிறது, லம் இல்லையா? அந்த லம்ங்கிற மந்திரத்தை சொன்னா அந்த எல்லா இது கருவிகளுக்கும் சடம் சித்து ஆன எல்லாத்துக்கும் அதிதெய்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? மந்திரங்கள் உண்டு, அதிதெய்வமும் உண்டு. கருட பாவனையிலே இருக்கா இல்லையா? அப்போ அதை சொல்லும் போது அந்த மந்திரத்தை சொன்னா அது என்ன செய்யும்? இந்த மந்திரேஸ்வரர்கள் இருக்காங்களா இல்லையா? அங்க எங்க இருக்காங்க? சுத்த வித்தையில, சுத்த வித்தையில 7 கோடி மந்திரேஸ்வரர் இருக்காங்க. அவங்கள பெருமான் பிரிபேர் பண்ணியிருக்கிறார். என்னென்ன மந்திரம் சொன்னா இவங்க போய் வேலை செய்யணும்னு, விளங்குதா? அப்போ அந்த மந்திரத்தை நீங்க சொன்னா நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ எப்படி நின்றுக்கிட்டு சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பூதங்கள் எல்லாம். இப்ப பூதங்கள்லாம் எங்கிட்ட எப்படி இருக்கு? நம்ம உடம்பு இருக்கலாமா? பஞ்சபூதத்திலான அன்னதான தூள சரீரம். இந்த உடம்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா உங்களுக்கு உபகாரமா இருக்கா அபகாரமா இருக்கா? ரொம்ப உபகாரமா இருக்கு. அப்படி சொல்றதுனாலே உங்க உடம்பு பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா என்னோடு உடன் பிறந்த ஐவரும் பகையே சொல்றாரா இல்லையா? ஏன் சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு, ஐவகை அரையர் அவராகிங்கிறாரு. நோக்குவேன் உன்னையே, நல்லன நோக்காமல் காக்கின்றார் ஐவர் கண்டுகொண்டார் சொல்றாரா இல்லையா? பூசை பண்ண விட மாட்டான், என்ன செய்ய மாட்டான் இல்லையாம்மா? பூசைக்கு உட்கார்ந்து கண்ணை மூடங்கிட்டதான் ஊரில் எடுக்கு சூரியன் உண்மது. இப்படியெல்லாம் செய்தா இல்லையா? இதெல்லாம் உபகாரமா அபகாரமா? அபகாரம் தான். அப்போ இந்த மந்திரங்களை நீங்க சொல்லி செய்ய செய்ய அது என்ன செய்யறா? முதல்ல அதனுடைய ஆற்றலை ஒடுக்குதல். பூஜையில பெருமாண்ட சொல்லி நீங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன நடக்கு? அந்த பூங்கனுடைய இடையூறு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லையாமா? அதுக்கப்புறம் என்ன செய்யுது? முதல்ல ஆற்றலை வாட்டுதல், அப்புறம் வீட்டுதல், முழுவதுமாக எரித்தல். அதை முதல்ல அப்படி செய்யறாரு, முதல்ல குறைக்கிறாரு, அப்புறம் சாதகமாக்குறாரு, நமக்கு சாதகமாக்குறாரு, அதுக்கப்புறம் நீக்கிறார். மூணு ஸ்டேஜ். முதல்ல என்னது? அதை வாட்டுதல். அதுக்கப்புறம் என்ன செய்யுது? நமக்கு அபகாரமானது என்ன ஆயிடுது? உபகாரமா நிற்கிறது, சிவகரணங்கள் ஆக்கி கொள்ளுதல். அதான் நாம செய்யறோம் பூத சுத்தியில, அதுதான் முயற்சி பண்றோம். அது ஒரு இதுல ஆகாது. முதல்ல அப்படி பாவனை பண்ணி எப்போவும் ஒரு காலத்துல அதெல்லாம் என்ன ஆகுது? பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறுது. சிவகரணங்களா மாறினா என்ன பிரயோஜனம்? சிவகரணங்கள் சிவத்தை காட்டுமா? சிவகரணங்களால் சிவத்தை பார்க்கலாமா? முடியாதா? என்னையா? பார்க்க முடியாதுதான் சொன்னது சரிதான். சிவகரணங்களால பார்க்க முடியாது. அப்ப ஏன் சிவகரணங்களா மாத்திரம் இல்லையா? நமக்கு அங்க மாலையில அதான சொல்றாரு, சிவகரணங்களாக மாற்றுது. முதல்ல சிவகரணங்களாக மாற்றுதல் என்பது அந்த வைந்தவ சரீரலுக்கு போல, விஞ்ஞானகலருக்கு போல, அது என்ன செய்யாது? நமக்கு அஞ்ஞான கர்மத்தை செய்வதற்கு காரணம் இல்லாமல் எப்படி இருக்கும்? சுத்த கண்மத்தை செய்வதற்கு கருவியா நிற்கும் இல்லையாமா? சிவபிரகாசம் 70 ஞாபகம் இருக்கா? அருள் எனில் ஒளியாய் நிற்கும், அருள் எனில் ஒளியாய் நிற்கும், இன்ப காரணமா நிற்கும், துன்ப காரணமா இருந்தா என்ன செய்யும் இல்லையா? இப்ப ஐவகை அரையர்னு அங்க சொன்னாரா இல்லையா? இல்லையா? நமக்கு 10 என்ன சொல்றாரு? 10 முதல் அதிகாரணம் அங்க காமிக்கோ, உங்களைத்தான் காமிக்காங்க. அது நாமல்ல இந்திரியம் நம்மளையும் அல்ல, நாம இந்திரியம் இல்ல, கருவிகள் இல்ல, ஒரு பேரும் நம்ம சொன்ன மாதிரி கேட்கவே மாட்டான் சொல்றாரா இல்லையா? அங்கே 10 அப்படி சொல்றாரு. அப்போ இந்த கருவிகள் நம்மகிட்ட இருந்தாலும் யார் வசத்துல இருக்கு? பெருமான் வசத்துல இருக்கு, நம்ம வசத்துல இல்லை. புரியுதாமா? அதனால இந்த கருவிகளை பெருமானிடத்துல வேண்டிதான் என்ன செய்யணும்? நமக்கு உபகாரமா மாத்தணும். அப்புறம் அதான் சிவகரணமா மாத்துறது. சிவகரணமா மாத்த நமக்கு இத மாதிரி சிவபுண்ணியங்களை செய்வதற்கு உபகாரமா நிற்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீக்கிறோம்? ஞான பூசையில, ஞான பூசையில் என்ன செய்யறோம்? பூத சுத்தியில அங்க ஞான பூசை செய்யறவங்க இருக்காங்களா? அங்க இருக்கீங்களா? ஞான பூஜை செய்யும் போது திருவருளே சரீரம், இதை நீக்கிறது, இதை நீக்கிறது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் புத்தி தெளியுது இல்லையா? ஏன்? நாம அறிவுடையவன், நாம அறிவுடையவன். அறிவுடையவன் நமக்கு அறிவு விளங்குவதற்காக ஒரு துணையை நாடுகிறோம். அறிவுடையவன் அறிவு விளங்குவதற்காக துணைய நாடுகிறோம். இப்போ நமக்கு இருட்டில் கண் தெரியலம்மா, அப்போ ஒரு இன்னொரு உங்க கண்வழி பத்தாது, உங்க கண்வழி பொருளை காண்பதற்கு போதுமான அளவு இல்லை. அப்போ நீங்க உங்க கண்ணொளியை இல்லையா சிறக்க செய்வதற்கு இன்னொரு வழி வேணும், வேணுமா இல்லையா? வேணும். அந்த ஒளி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருக்கணும். உங்க கண்ணொழியை விட சிறந்ததா இருந்தாதான் அது உங்களுக்கு பயன்படும் இல்லையாமா? இப்ப உங்களுக்கு அறிவு சரியா விளங்கலன்னு அறிவே இல்லாத ஒரு பொருளை துணை கொள்ளலாமா? கொள்ளலாமாமா. ஏ கண்ணு தெரியல வெளிச்சமா இல்ல, ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்துட்டு வா அப்படின்னா கட்டையை வச்சு என்ன செய்ய, பந்தம் இருந்தா காட்டும். வெறும் கட்டையை எப்படி காட்டும், காட்டுமா? காட்டாது. அப்போ நாம நம்ம அறிவு விளங்குவதற்கு என்ன செய்யணும், நம்மிலும் உயர்ந்த அறிவுடைய பொருளை தான் துணையாக கொள்ளலுமே தவிர அறிவே இல்லாத பொருளை துணையாய் கொள்வது என்னது, அதே அறிவினம், அதான் ஊனம். அதுக்கு பேர் தான் ஊனம், ஊன நடனம்ங்கிறது இல்லையா? பகையை உறவென்று எண்ணுதல் தான் ஊனம். அதை நீங்குவதற்கு தான் என்ன செய்யறாரு, ஊன நடனம் நிகழ்த்துகிறார். புரியுதாமா?